இல்லாகும். எத்துணைத்தாயினும் கல்வி இடனறிந்து உய்த்துணர்வு இன்றேன் இல்லாகும். உய்த்துணர்ந்தும் சொல்வன்மை இன்றேன் என்ன அது உண்டே பொன்மலர் நாட்டம் உடைத்து குணகுருவருடைய வாக்கு. நான் அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற பொருளை நான் உய்த்துணர்ந்து சொல்ல வேணும். அதுக்கு சொல்லுவதற்கு துணையாக இருக்கிற செய்திகளை எல்லாம் சொல்ல வேண்டும். அதை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஒழிய அந்த காலத்தில் இந்த சிந்தனைகளுடைய வழி எப்படி வளர்ந்து வந்திருக்கிறது, இந்த சிந்தனைகளை புரிந்து கொள்வதற்கு துணையாக இருக்கக்கூடிய செய்திகள் யாவை என்பதை உங்களிடத்தில் நான் தொகுத்து கொடுக்கிறேன் என்று என்னுடைய சாமர்த்தியத்தை நான் காட்டவில்லை. என்னுடைய கருத்துக்களையோ என்னுடைய மறுப்பு உணர்ச்சிகளையோ நான் இங்கே காட்டிக்கொள்ளவில்லை. அப்படி விவாதிப்பது என்றால் நிறைய விவாதிக்கலாம். அதை பற்றி நான் கடைசியில் மட்டும் ஒரு சில கருத்துக்களை நான் சொல்வேன் என்றால், சுதாஜ் அண்மையில் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தினுடைய கடைசியில் அவர் ஒரு ஒரு சென்டென்ஸ் எழுதியிருந்தார். அதை படிச்சபோது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. பாவம், ஆன்மீகமெல்லாம் பேரருளா பெரிய அறிஞர்களுடைய கற்பனை தானா? பொய்யை கட்டிக்கொண்டா இவளை அல்லல் படுகிறோம், எனக்கு இன்னும் தெளிவு பிறக்கவில்லையே என்று எழுதியிருந்தார். அதை பற்றி நான் பேசுவோம், அதுக்கப்புறம் பேசுவோம். ஆன்மீகம் என்பதெல்லாம் வெறும் கட்டுக்கதை தானா, கற்பனை தானா என்று அவர்கள் கேட்டிருந்தார். நான் திருக்குறளை முதல் அதிகாரத்தை படிக்கிற பொழுது நான் சொன்ன விஷயங்களெல்லாம் எத்தனையோ விஷயங்கள் சொன்னேன். அத்வைதத்தை பற்றி சொன்னேன், விசிஷ்டாத்வைதத்தை பற்றி சொன்னேன், துவைதத்தை பற்றி சொன்னேன், சைவ சித்தாந்தத்தை பற்றி சொன்னேன். இந்த கருத்துக்கள் எல்லாம் இந்த முதல் குறளில் எப்படி அமைந்திருக்கின்றன என்றெல்லாம் நான் சொன்னேன். எங்க இருந்தாலும் எடுக்கிறேன், எப்படி அந்த முதல் குறளில் இவையெல்லாம் அமைந்து கிடக்கின்றன என்று நான் சொன்னேன். இப்ப நாம் கடைசி குறளுக்கு முதல் குறளை அன்றைக்கு பார்த்தோம், இன்றைக்கு நான் திரும்பி பார்க்க போறோம். சுராஜ் அவர்கள் எந்த குரலுக்கு நீங்கள் முதல்ல பொழிப்புரையை சொல்லிவிடுங்கள், அதுக்கு மேலே போங்கள் என்று எனக்கு பணித்திருக்கார். கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. கோளில் தத்தமக்குரிய புலன்களை கொள்ளுகை இல்லாத பொறியின் பொறிகளைப் போல இன்னுங்கிறத அஞ்சாம் வருஷம் உருப்பு பொறிகளைப் போல என் குணத்தான் மேலே சொல்லப்பட்ட எட்டு திருக்குறளில் இருக்கின்ற எட்டு குணங்களுடைய நாயகனாக இருக்கிறவன், எட்டு குணங்களை தனக்கு குணமாக உடையவன் அல்லது எண்ணப்பட்ட குணங்களை உடையவன் அல்லது எளிமையான குணங்களை உடைய எது வேணாலும் வச்சுக்கலாம். எண் என்கிற சொல்லுக்கு எளிமைன்னு ஒரு பொருள் உண்டு, எட்டுன்னு ஒரு பொருள் உண்டு, எண்ணப்படுகின்றான்னு ஒரு பொருள் உண்டு, எதை வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல மிக பொருத்தமான பொருள் மேலே எட்டு குரல், எட்டு குரலில் அவனுடைய எட்டு குணங்களை சொல்லுகிறார். அந்த எட்டு குண குரலுக்கு பிறகு ஒன்பதாவது குரல் இது. இதுல யாருக்கும் ஐயப்பாடே இல்லை. எப்படி கற்றதனால் ஆய பயன் என்பது வாலறிவன் நற்றால் தொழாரிகள் என்பது இரண்டாவது குரல் என்பதில் எந்த உரையாசிரியரும் மாறுபடவில்லையோ, அதுபோல இந்த குரல் ஒன்பதாவது குரல் என்பதில் எந்த உரையாசிரியரும் மாறுபடவில்லை. பல பேர் பல குரல்களுடைய வரிசைகளை மாற்றிவிட்டாலும் இந்த குரலை யாரும் மாற்றல. அவை எட்டு குணங்கள் என்பது வள்ளுவருடைய கருத்துப்படி முதலில் சொல்லப்பட்ட எட்டு குணங்கள் தான். வள்ளுவர் ஒரு இடத்துல ஒரு முடிச்ச போடுவார், அந்த முடிச்ச நாம் புரிந்து கொள்வதற்கு வேறொரு இடத்துல அது திட்டி வச்சிருப்பார். அது பல இடங்களில் பார்க்கலாம். நான் பல இடங்கள் வரும்போது நான் சுட்டி காட்டியிருக்கேன் ஏற்கனவே, இன்னும் வரும்போது சுட்டி காட்டுவேன். உதாரணமாக நீங்கள் இதை ஒரு கருத்தை நான் சொல்லுகிறேன், அடுத்த வகுப்பில் நீங்கள் இதை சேகரம் செய்து கொண்டு வாருங்கள் பார்க்கும். மறுவக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈர்த்து ஒருவக ஒப்பிலார் நட்பு என்று ஒரு குரல். மறுவக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈர்த்து ஒருவக ஒப்பிலார் நட்பு என்பது. இந்த ஒப்பிலார் என்பதற்கு என்ன அர்த்தம், திருவள்ளுவருடைய கருத்து என்ன, திருக்குறள் அந்த கருத்துக்களை எடுக்க முடியுமா என்று நீங்கள் பாருங்க. இது வேண்டுமென்றே இந்த இடத்துல ஆண்ட சொல் ஆட்சியர். இதுக்கு ஏன்னா பல இடங்களில் இதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. இங்க ஒரு புதிர், அந்த புதிருக்கு விடையான குழு பல இடங்களில் அது வச்சிருப்பாரு. ஏனென்றால் ஒரு இடத்துல சொல்லி முடிவதில்லை சில செய்திகள் எல்லாம், அதே அப்படி அவர் அந்த டெக்னிக் அவர் செய்கிறார். அது போல எண்குணத்தான் இங்கே இது சொல்லிவிட்டு மேலே எட்டு குணங்களை வச்சிருக்காரு. அப்ப இந்த எண்குணத்தான் என்பதுக்கு என்ன உரை, மேலே சொல்லப்பட்ட எட்டு குணங்கள் தான். முதல் குறளிலே அவன் அனாதி என்றார், அவனே ஆதி என்றார். நான் அதுக்கு விளக்கம் சொல்லும் போது சொன்னேன், பகவான் முதற்றே உலகம் சொன்னா போதும் இல்லையா. பகவான் இறைவன் ஒருவன் இந்த உலகத்துக்கு உடல், எப்படி எழுத்துக்கள் எல்லாம் அகலத்தை முதலாக உடையனவோ அதுபோல உலகு பகவனை முதலாக உடையது என்று சொன்னால் போதும். அங்கிருந்தா ஒரு ஆதி என்றால் கிளைக்கு முதல் அடிமரம், அடிமரத்துக்கு முதல் வேர், வேருக்கு முதல் விற்று, அவை உலகத்துக்கு முதல் இறைவன் என்றால் இறைவனுக்கு முதல் யாரு, ஒரு கேள்வி வரும் இல்லையா. அவை அந்த கேள்வியை அடக்கி கொண்டு சொல்றார். இறைவன் முதலாக இருக்கிறான் என்று சொன்னால் அந்த இறைவனுக்கு ஒரு முதல் உண்டோ இல்லையோங்கிறது இங்க தெளிவு கிடையாது. இல்லைனர் அவன் தான் ஆதினர், அதுக்கு மேல ஆதி இல்லை. அவன் ஆதி என்று சொல்ல அவனே எல்லாவற்றுக்கும் முதலாக இருக்கிறான், அவன் உலகத்துக்கும் முதலாக இருக்கிறான் என்று சொன்னார். ஆகவே அனாதி பகவான் என்ற இரண்டு தன்மைகளை அந்த முதல் குரலை சொன்னார். அடுத்த குரலிலே வாதறிவன் என்றார். இந்த வாதறிவன் என்கிற இந்த சொல்ல ரெண்டா பிரித்துக் கொள்ளலாம், வாலியோன் அறிவன் என்று பிரித்துக் கொள்ளலாம். வாலிய அறிவை உடையவன் என்று சொல்லலாம், தூய்மையான அறிவை உடையவன், கற்றுணராத அறிவை உடையவன், தீய வழிகளில் செலுத்தாத அறிவை உடையவன், உற்று உணர்ந்த அறிவை உடையவன், சர்வஜன் அனாதி போத உடையவன் என்றெல்லாம் பொருள் சொல்லலாம். வாலியோன் அறிவன் என்று பிரித்துக் கொள்ளலாம். ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்றால், இந்த எட்டு குணங்களை நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் ரெண்டு தன்மைகளை எல்லா மரத்தவர்களும் சொல்லுகின்ற ரெண்டு தன்மைகளை திருவள்ளுவர் சொல்லவில்லை. இறைவன் நிர்மலன் என்று சொல்லல, இறைவன் சர்வசக்திமான் என்று சொல்லல. இந்த எட்டு குணங்களில சர்வசக்திமான் என்ற குணத்தை எல்லாம் இங்கு உளான் யாவும் அறிவார் யாவும் வளான் என்று தங்கு பல மதத்தோர் சாற்றுவதும் இங்கிலேயே பாரதியார் வாக்கு. இங்கு உளான் என்பதையும் சொல்லல திருவள்ளுவர். யாவும் அறிவான் என்பது இந்த இடத்துல சொல்றார், வாலிய அறிவை உடையவன் என்று சொல்றார். யாவும் வளான் சொல்லல திருவள்ளுவர். இதெல்லாம் நம்ம எதாவது சொல்லலன்னு பார்த்துக்கொள்ளணும், அதுக்காக நான் சொல்றேன். ஏ சொல்லல அவை வாலியோன் அறிவன் என்று பிரித்துக் கொள்வோமையானால் சர்வஜன் நிர்மலன் என்று பொருள் வரும். அழுக்கே இல்லாதவன் வளமற்றவன் வாலியோன், அறிவன் சர்வஜன் அனாதி போதம் உடையவன், தூய அறிவினை உடையவன், உச்சறிவினை உடையவன் என்று பொருள் வரும். அடுத்த குரலிலே சொல்றார், அவன் சௌலப்பியன் என்றார். எளிதிலே நெருங்கக்கூடியவன், எண்ணினாருக்கு எண்ணின உருவத்திலே வந்து அருள் செய்யக்கூடியவன், அன்பால் நினைவாரது உள்ள கமலத்தின் கண்ணே அவர் நினைந்த வடிவோடு விரைந்து சேருகிறவன் திரைய கமலவாசன் என்று சொன்னார். அது மலர் விசையினான் என்பதனுடைய பொருள், சௌலப்பியன் என்பது பொருள். அதுக்கு அடுத்த குரலிலே வேண்டுதல் வேண்டாமையிலான் என்றார். ராகத்வேஷம் அற்றவன், விருப்பு வெறுப்பு அவருக்கு கிடையாது என்றார். அதற்கு அடுத்த குரலில் இறைவன் என்றார். இறைவன் என்பதற்கு ரெண்டு பொருள், ஒன்று உள்ளே இருப்பவன் அந்தர்யாமி, அந்தராத்மாவாக இருக்கிறவன், இறை என்றால் உள்ளே இருத்தல் என்று பொருள். இன்னொன்று சுவாமித்துவம், வைஷ்ணவர்கள் சொல்லுகின்ற சுவாமித்துவம், அவனே சுவாமி அவனே தலைவன், அவனுக்கு அடங்கினதுதான் எல்லாம் என்கிற ஒரு பொருள். இறை என்பதற்கு சுவாமித்துவம் என்று ஒரு பொருள் உண்டு. அதற்கு அடுத்தது பொறிவாயில் ஐந்தவித்தான் என்றார். அது ரிஷிகேஷன், இந்திரியங்களுக்கு தலைவன் என்பது பொருள். அவனை இந்திரியங்கள் கட்டுப்படுத்தா, ஆனால் இந்திரியங்களை அவன் கட்டுப்படுத்துவான் என்பது பொருள். அவனை இந்திரியங்களை ஆடுகிறான், ஆட்சி செலுத்துகிறான், அவைகளை இயங்க செய்கின்றான், ஆனால் அவற்றாலே அவன் இயங்கப்படுவதில்லை, அவை அவனை இயக்க. அவன் அவர்களுக்கு அடங்கினவன் அல்ல. நாம் இந்திரியங்கள் போகிற வழியில போகிறவர்கள், ஆனால் அவன் இந்திரியங்களை தன் வழியிலே செலுத்துகிறவன். அவன் செலுத்தாவிட்டால் இந்திரியங்கள் இயங்க என்று சொன்னார். அதற்கு அடுத்த குரல்ல குரல் தனக்கு பரம் என்று சொன்னார். தனக்கும் இல்லாதான் என்கிற உள்ள அவனே பரம், அவனுக்கு மேல் யாரும் இல்லை, பரத்துவம் சொன்னார். அதற்கு அடுத்த குரலே அவன் கருணை கடலாக இருக்கிறவன், தர்மஸ்வரூபியாக இருக்கிறவன், தர்மத்திற்கு நிலைக்களமாக இருக்கிறவன், அறவாழி என்றார். அந்தணன் என்றார். அந்தணன் என்றால் எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகுபவன் என்றார். அதாவது கருணை இருந்தால், அன்பு இருந்தால், தயை இருந்தால் அந்த தயையானது செயலாக வெளிப்பட வேண்டும். செயலாக வெளிப்படாத கருணையாலே தயையாலே அன்பாலே பயனில்லை. ஆகவே அதை சொன்னார் அந்தணன் என்கிற சொல்லலை குறித்தது. இது நான் சொல்லுகிற பொழுது உங்களுக்கு சாதாரணமான கருத்தாக தோன்றும், ஆனால் சிந்தித்து பார்த்தால் இது மிக ஆழமான கருத்து என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். பைபிளிலே ஓல்டு டெஸ்டமெண்ட் எடுத்து முறையாக படித்தவர்களுக்கு தெரியும், இறையை பற்றிய கருத்து படிப்படியாக கிறிஸ்தவ சமயத்திலே வளர்ந்து கொண்டு வந்திருக்கிறது, யூத சமுதாயத்தில் வளர்ந்து கொண்டு வந்தது. ஏப்ரஹாம் என்று ஒரு பெரிய தீர்க்கதரிசி வந்தார், மோசஸ் என்று ஒரு பெரிய தீர்க்கதரிசி வந்தார், ஹோசியா என்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி வந்தார், அமோஸ் என்கிறவர் வந்தார், எசைக்கல் என்கிறவர் வந்தார். இப்படி படிப்படியாக தீர்க்கதரிசிகள் வந்தார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை அதில் சேர்த்துக் கொண்டே போனார்கள். இறைவன் ஒருவன் உடன் என்றார் ஒருத்தர். அதுக்கடுத்தாப்புல வந்தார் அவர் சர்வசக்திமான் என்றார். அதற்கடுத்தாப்புல வந்தவர் அவர் நீதிமான் என்றார். இதுதான் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளில் வளர்ந்த கருத்துகள். நமக்கு இப்போது எளிய கருத்துக்களாக தோன்றலாம், வரிசையாக இந்த கருத்துக்கள் ஒவ்வொன்றாக வளர்ந்து கொண்டன. இறைவன் ஒருவன் உலகம் என்று கண்டுபிடிப்பதற்கே எத்தனை நூற்றாண்டுகள் ஆகியிருக்கும். அதற்கு பிறகு அவன் எல்லாம் வல்லவன், சர்வசக்திமான் என்று ஒரு பெரிய தீர்க்கதரிசி வந்து சொன்னால் அது பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமாக அவர்களுக்கு இருந்தது. அவன் ஆக்கவும் அழிக்கவும் வல்லான், ஜெகத்தை அவன் தான் ஆட்சி படைக்கிறான் என்று சொன்னார். அச்சி கொண்டிருந்தார்கள். அடுத்தாப்புல ஒருத்தர் வந்தார், அவன் நீதிமான், கவலைப்படாதீர்கள், அன்டிசர்விங் பனிஷ்மெண்ட் அவன் கொடுக்க மாட்டான், அவன் நீதிமான் என்று சொன்னார். அதற்கடுத்தாப்புல ஒருத்தர் வந்தார், அவன் இஸ் ஓஷன் ஆஃப் கம்பாஷன், அவன் கருணையே வடிவமானவன் என்று ஒருத்தர் சொன்னார். இது ஜீசஸ் வந்த பிறந்த பொழுது இருந்த நிலை இது. ஜீசஸ் என்ன ஆட் பண்ணார் இந்த கான்செப்ட்ல? இறைவன் ஒருவர் உடன், அவன் சர்வசக்திமான், அவன் நீதிமான், அவன் அன்பே வடிவானவன், கருணையே வடிவானவன் என்று வளர்ந்து வந்த இந்த இறை கோட்பாடுகளில் ஜீசஸ் என்ன புதுசா ஆட் பண்ணார்? என்ன வந்தது கோபம் யூதர்களுக்கு ஜீசஸ் மேல? அது தெரிஞ்சுக்கணும். முதல் ஏன் அவரை வந்து சிலுவையில் போடணும்? பாரபாஸ் போன்ற ஒரு மகா அரக்கன, பாரபாஸ் என்கிறவன் ஒரு பெரிய ஹைவே ராபரன், அவனுக்கு ஆட்களை கொல்லுவது என்பது விளையாட்டுத்தனமான ஒரு சாடிஸ்டிக் கில்லர். அவனை கண்டம் பண்ணி பிரிசனில் போட்டிருந்தார்கள். ஜீசஸ் எப்படியே காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்த போன்றியாஸ் பைலட் அவன் சொன்னான், நாளைக்கு பாஸ் ஓவர் செரிமனி, தட் இஸ் பாஸ்கா பண்டிகை, அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிற பண்டிகை, அது யூத பண்டிகை, ரோமாபுரிக்கு அதுக்கு ஒன்றும் சம்பந்தமே கிடையாது. இருந்தாலும் என்ன சொன்னா, இங்க ரோமாபுரி சட்டத்தின்படி இப்படிப்பட்ட பொது நிகழ்ச்சிகளில் ஒரு கண்டமிட்டு பிரிசனரை விடுவிக்கிறது உண்டு. எப்படியாவது ஜீசஸை காப்பாற்ற வேண்டும் என்று அவன் நினைத்தான் மனப்பூர்வமாக. எவ்வளவோ சொல்லி பார்த்தான், அவர் ஜீசஸ் தனியா கூப்பிட்டு விசாரிக்கிற பொழுது, நீர் உண்மை இறைவனுடைய குமாரன் என்று சொல்லிக் கொண்டீரா என்று கேட்டான். நான் சொல்லவில்லை, நீங்கள் தான் இப்பொழுது அப்படி சொல்லுகிறீர்கள் என்றார் அவர். நீங்கள் தான் சொல்லுகிறீர்கள் என்றார் அவர். நீங்கள் இறைவனுடைய சாம்ராஜ்யத்தை, அதாவது did you think that, did you declare that you are going to establish a separate kingdom? அப்படி கேட்டான். My kingdom is not of this world. என்று மட்டும் பதில் சொன்னார் அவர். You should answer me. You should know that I have power over your life and death. அப்படி சொன்னார். You enjoy no power except that is given by my father. அப்படி சொன்னார். அவனால் இவருக்கு ஏதாவது வகையில் பதில் வாங்கி இவரை காப்பாற்றி விடலாம் பார்த்தா, அதுக்கு அப்புறம் ஹெரோத் மன்னன் இருக்கிறான். ஹெரோத் மன்னன் அவரை அவமானப்படுத்தி திருப்பி என்கிறான். ஏன்னா ஹெரோத் மன்னன் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அவர் விடை சொல்லவே இல்லை. ஏனென்றால் ஹெரோத் மன்னன் இவருடைய தமையனாராகவும் இவருக்கு ஞானஸ்தானம் செய்வித்துடாத இந்த ஜான் த பாப்டிஸ்ட ஒரு பெண்ணினுடைய நிர்வாண நடனத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக தலையை வச்சு அவர் கையில கொடுத்தான். அது அவனோடு அவர் பதில் பேச விரும்பலவர். இவ்வளவு கையில காப்பாற்ற வேண்டும் என்று போன்டியஸ் பைலட் பார்த்தான், முடியவில்லை. கடைசியா இந்த யோஜனையை செய்தானவன், நாளைக்கு பாஸ்கா பண்டிகை, ஆகவே அப்போது நான் ஒரு கைதியை விடுதலை செய்வது வழக்கம், நான் பாரபாசை விடுதலை செய்வேன் அல்லது ஜீசஸ் விடுதலை செய்வேன், இரண்டு பேருக்குள்ள நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்றான். Thinking that people will say, give us Barabbas, we don't want, give us Jesus, we don't want Barabbas. But avargal enna sonnar, give us Barabbas, crucify Jesus, enna sonnar. Enna vandhadu adirkitta enna kobam vandhukitta vittu appuram paapom. Jesus enna pudhiya concept add pannar, ande vedivanavan endru solliyaagi vittadu, sarva shaktiman endru solliyaagi vittadu, neethivan endru solliyaagi vittadu, enna pudhiyado dimension kuduthar, pudhiyado parimanam kuduthar endral, இறைவன் படைப்புகளுக்கெல்லாம் தந்தை போன்றவன் என்றார். புது கான்செப்ட், எல்லா படைப்புகளுக்கும் தந்தை போன்றவன் என்றார். இதெல்லாம் வந்தது கோபம், இதுதான் புதிய கான்செப்ட். என்ன தந்தை போன்றவன் என்றால், தனையன் தன்மேல் அன்பு செலுத்த வேண்டும் என்று தந்தை எதிர்பார்ப்பதில்லை. தனையன் தன்னை புறக்கணித்தாலும் சரி, தந்தை தனையனிடத்தில் அன்பு செலுத்திக் கொண்டே இருப்பான். இவன் ஒரு அடி நடந்தால் அவன் 9 அடி நடந்து வைப்பான். இதுதான் பிராடிகிருஷ்ணனுடைய கதை சொல்லப்பட்டிருக்கு. பாகத்தை பிரிச்சு கொண்டு சொன்னா, வாங்கி கொண்டு போனான், வேற்று நாட்டிலே விபச்சாரத்திலும் குடியில் அந்த பணத்தை செலவழித்தான். பிறகு பன்றி மேய்க்கிற வேலையில் இருந்தான். தன்னுடைய தந்தையினுடைய வீட்டில் இப்படியெல்லாம் சுகபோகங்களை அனுபவித்தோம் என்று நினைத்து இயங்கினான். பிறகு ஒரு நாள் துணிந்து புறப்பட்டு ஓடி வந்தான். இளைய பிள்ளை, மூத்த பிள்ளை, தந்தையிட்ட கோட்டை தாண்டாதவனாய் அவருக்கு பணிவிடை செய்து கொண்டு வீட்டில் இருக்கிறான். வயல்களை கவனித்துக் கொள்கிறான், உழைக்கிறான், நாள் தோறும் நாள் முழுவதும் உழைக்கிறான். இந்த இளைய பிள்ளை வந்தான் பெரு கோடியில தயங்கி கொண்டே வருகிறான். எப்படிப்பட்ட வரவேற்பு இருக்குமோ என்று தந்தை என்ன செய்தார், ஓடி வந்து அவனை கட்டி தழுவி அழைத்துக் கொண்டு போனார். அன்றைக்கு கொழுத்த பன்றி ஒன்றை வெட்டி விருந்துக்கு ஏற்பாடு செய்தார். வயலில் இருந்து உழைத்து விட்டு வேர்வை சொட்ட சொட்ட வருகிறான் மூத்த பையன். வருகிற பொழுது பெரிய கோலாகலமாக இருக்கிறது, கூச்சு கூச்சலும் கூப்பிடுவதுமா இருக்கிறது. என்னடா கொண்டாட்டம் என்று கேட்டான். வழியில் இருக்கிறவர்களை, உன்னுடைய தம்பி வந்திருக்கிறான், தந்தை சந்தோஷத்தை தலைக்காக புரியாமல் ஆடிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். கோபம் வந்து விட்டது அவனுக்கு. தந்தையத்தில் நேரம் போனான், இதுதான் உங்களுக்கு நான் நாணயமான பிள்ளையாக இருந்து கொண்டிருக்கிறேன், உழைத்தேன், நீங்கள் இட்ட கட்டளையை நான் மீறியதே இல்லை, உங்களுக்கு நான் அவ்வளவு பணிவிடைகள் செய்திருக்கிறேன், அவன் அயோக்கியன், உங்களை புறக்கணித்து விட்டு போனவன், உங்களை பல அவச்சொற்களாலே ஏசினவன், பணத்தை வாங்கி கொண்டு போய் பாழாக்கினவன், அவன் வந்தான் என்பதற்காக நீங்கள் சந்தோஷிக்கிறீர்களே, என்ன நியாயம் இது என்று கேட்டான். அதுக்கு அவர் சொன்னார், அப்பா நீ எப்போது என்னோடு இருக்கிறாய், அவன் செத்து பிறந்தான், நான் கொண்டாடுகிறேன் என்று சொன்னார். ஆகவே இறைவன் இப்படிப்பட்டவன் என்றார் சொன்னார். ஒரு இடையனிடத்தில் 100 ஆடுகள் இருந்தன, 100 ஆடுகளை மேய்ப்பது போட்டிக் கொண்டு போனான், 99 ஆடுகள் இவன் சொன்னபடி கேட்டு திரும்பி வந்தன, என்ன செய்வான் அந்த இடையன், அந்த 99 ஆடுகள் தனக்கு நாணயமாக இருந்தன என்று அவற்றை கவனிப்பானா, அவற்றை அவசர அவசரமாக பட்டியலை அடித்து விட்டு காணாமல் போன ஒரு ஆடை இல்லவோ தேடிக்கொண்டு ஓடுவான், அப்படிப்பட்டவன் தான் இறைவன் என்று சொன்னார். தந்தையை போன்றவன் என்று சொன்னதிலே எவ்வளவு பெரிய ஆழம் கொண்டு கிடைத்து விட்டது பாருங்கள். நீ புறக்கணிக்கலாம், நீ மறுக்கலாம், நீ இகழலாம், நீ இறைவன் உனக்கு அருளின அருள்களை எல்லாம் பாழாக்கலாம், ஆனாலும் உண்மையில அவன் அன்பு செலுத்திக் கொண்டிருப்பான், உன்னை எப்பொழுதும் கடைத்தேற்ற வேண்டும் என்பதற்காக அவன் ஓடி வந்து கொண்டிருப்பான், எப்பொழுதும் உன்னையே கவனித்துக் கொண்டிருப்பான், உன்னை எண்ணி ஏங்கிக் கொண்டிருப்பான், உனக்கு எப்படியாவது உதவி செய்ய முடியுமா என்று அவன் காத்துக் கொண்டிருப்பான் என்கின்ற ஒரு புதிய பரிமாணம் இதற்கு கிடைத்தது. அதே அந்தனன் என்கிற பொழுது எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகுவான் என்றால் அந்த எவ்வுயிரும் இவரிடத்தை செந்தன்மை பூண்டு ஒழுக வேண்டும் என்பதில்லை. அந்த எவ்வுயிர் இவனை புறக்கணிக்கலாம், கவனிக்காமல் இருக்கலாம், அந்த உயிர்களுக்கு இவரை பற்றி தெரியாமலே இருக்கலாம், ஆனால் இவரும் அறிந்து பறிந்து ஓடிக்குவான். வள்ளலார் பாடுகிறாரே, வாடி பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று, அந்த பயிர்களுக்கு இவருடைய வாட்டம் தெரியுமோ தெரியாது. அந்த பயிர்களை தன்னை கவனிக்கவில்லையே, தான் வாடி கிடந்தால் அந்த பயிர் வந்து தனக்கு நிழல் செய்யும் என்று எதிர்பார்த்தாரா, அந்த பயிர் வந்து தனக்கு ஒரு தாகத்துக்கு கொடுக்கும் என்று எதிர்பார்ப்பாரா, இல்லை. ஆனால் அவை வாடினா இவர் வாடுகிறார். ஆகவே எதிர்பார்த்து செய்வதல்ல கருணை, எதிர்பார்த்து செய்வதல்ல ஜீவகாருண்யம், எதிர்பார்த்து செய்வதல்ல தொண்டு. பாலுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் என்று அவையார் பாடினார். இதுக்கு என்ன பொருள் என்றால், உலகமெல்லாம் ஒரு அவயவம், உலகமெல்லாம் பல அவயவங்களை உடைய ஒரு யூனிட் என்று நாம் எடுத்துக்கொள்வோமே, ஆனால் நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கோ என வேண்டாம். நான் நாசி வரதராஜனுக்கு அவர்களுக்கு உதவி செய்தேன் ஒரு இக்கட்டான நிலையில என்றால், நாசி வரதராஜன் எனக்கு திரும்ப செய்ய வேண்டும் இல்லை, உலகமெல்லாம் ஒரு யூனிட் நான் நினைப்பேன், ஆனால் வேற ஒருத்தர் எனக்கு உதவி செய்வார், நான் தாயிலே கொட்டின தண்ணீரை தலையாலே கொடுக்கிறது வேற ஒருத்தர் எனக்கு வந்து உதவி செய்வார். அதே தாழ் ஒரு அங்கம், தலை ஒரு அங்கம், ஆக இங்கே ஒரு உறுப்புல நான் செய்தேன் என்றால் இதெல்லாம் ஒரே யூனிட் என்று நான் கருதுவேன், ஆனால் வேற ஒரு யூனிட்னாலே எனக்கு கிடைக்கும், வேற ஒரு உறுப்பினால எனக்கு கிடைக்கும். ஆகவே இதுதான் ஜீவகாருண்யத்தை எப்படி செய்யணும் என்றால், இதை நான் செய்துட்டு இங்கே வேறைய நான் பார்த்துக் கொண்டிருந்தேன், வேர்ல இளநீர் காய்க்குமா என்ன, வேர்ல தண்ணீரை கொட்டி விட்டு வேர்ல இருந்து இளநீர் வரப்போகுது, இளநீர் வரப்போன வராதுப்பா, அதை ஏன் இப்படி அழைச்சு கொண்டிருக்காது, அது மாதிரி கிடைக்காது உனக்கு, மேலே பாரு என்று சொன்னார். ஆகவே காலுண்ட நீரை தலையாலே தான் தருதலா என்கிற பொழுது உயிருக்கு செந்தன்மை பூண்டு ஒழுகுதல் என்றால், அந்த உயிருக்கு செந்தன்மை பூண்டு ஒழுகுவதனாலே அவற்றிடத்து நமக்கு பயன் வரும் என்பது இல்லை. ஆகவே அறவாழி அந்தணன் என்று சொன்னால், தர்மத்தின் சுரூபமாக இருக்கிறோன், தர்மத்தின் கடலாக இருக்கிறோன், அவனுமே தர்மத்தின் நிலையமாக இருக்கிறோன் என்று சொல்லிவிட்டதுனாலே பயன் இல்லை. அவருக்கிட்டான் அவன் தர்மத்தின் பயனா இருந்தா எனக்கு என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனம் இல்லப்பா, வருவான் அவன் செந்தன்மை பூண்டு ஒழுகுவான், உன்னை நாடி ஓடி விடுவான், உனக்கு பணிவிடை செய்வான், நீ கெட்டு போனால் அவன் கண்ணீர் சிந்துவான், நீ ஒரு அடி நடந்தால் அவன் 9 அடி நடந்துவான். ஆகவே இந்த அந்தணன் என்று சொல்ல அங்கே சேர்த்ததுனாலே கிடைக்கப்பட்ட ஒரு புதிய பரிணாமத்தை யோசித்து நீங்க பாருங்க. ஆகவே இதையெல்லாம் சொன்னார், இப்படி இந்த 8 குணங்களை சொன்னார். அவை அறவாழி என்பது அந்தணன் என்பது வேறு அல்ல, ஒருவன் அந்தணனாக இருக்க முடியாது, அவன் அறவாழியாக இல்லை என்றால் அவன் அறவாழியாக மட்டும் இருந்து விடுவான், அந்தணனாக இருக்க வேண்டிய தேவை. தர்மமே அறிந்தவன் சொன்னார் இல்லையா, விகர்ணன் கதறினான் இல்லையா, தர்மத்தை அறியாதவன் பேதை, அறிந்தவனாக இருந்தால் சொல்ல வேண்டும், என்ன நியாயம், தர்மத்தை நீங்கள் தெரிந்தவர்களாக இருந்தால் சொல்ல வேணும். அது மட்டும் இல்லை, பாரதியார் சொல்லுவதுபடி தர்மத்தை அறிந்த மாத்திரத்தை அவன் தர்மிஷ்டனாகி விடுவானோ, தர்மத்தை காப்பதற்காக நெஞ்சகத்தை திறந்து வாட்புத்து ஏற்கனவே நல்லவோ தர்மவான் என்று சொன்னார் பாரதியார். ஆகவே தர்மம் அழியக்கூடிய வேலையிலே அந்த தர்மத்தை காப்பதற்காக மார்பை திறந்து மார்பிலே வேலையும் வாழையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தியாக மனப்பான்மை இருக்க வேணும். ஆகவே தர்மத்தை அறிந்த மாத்திரத்தை நான் என்னை பொறுத்தவரைதான் நான் அப்படியே தூய ஒழுக்க உடையவனாக இருக்கேன் என்று சமாதி நிலையில உட்கார்ந்து விடுவதால் உலகத்தில் காலனா பிரயோஜனம் கிடையாது. ஆகவே த இன்ஆக்டிவ் கம்பாஷன், இன்ஆக்டிவ் லவ், அதனால பிரயோஜனம் கிடையாது என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் இந்த இடத்துல அறவாழி என்று சொன்னதோடு நில்லாமல் அந்தணன் என்று சொல்லியும் திருவள்ளுவர் போட்டிருக்கிறார். ஆகவே இந்த 8 அது பொதுமக்களை பார்த்து சொல்லப்பட்டது. இங்க பீஷ்மாச்சாரியார் சொல்லிருக்கார் பெரியவர்கள் சொல்லியிருக்கார். ஆகவே இந்த எட்டு குணங்கள், இந்த எண்குணத்தான் தாளை வணங்கா தலை. தத்தமக்குரிய புலன்களை கொள்ளுகை இல்லாத பொறிகளைப் போல இறைவனுடைய தாளை வணங்காத தலை குணம் இல்ல, பயனுடையன அல்ல. அதனால ஒரு பிரயோஜனம் இல்ல, குணம் இல்ல சார் என்று சொல்லுகிறார் இல்லையா. குணம் இல்லை என்றால் என்ன? ஏற்புடைய குணம் இல்லை என்று அர்த்தம். அதாவது பயன் இல்லை என்று அர்த்தம். ஒரு ஒரு பொருள் பண்பே இல்லாமல் ஒரு பொருள் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு பண்பு இருந்தே தீரும். ஆனால் அந்த பண்பு ஏற்புடைய பண்பாக இல்லை, பயனுடைய செயலாக இல்லை, பயனை தரவில்லை என்று அர்த்தம். ஆமா, இங்க தலையை ஏன் சொன்னார், தாழை ஏன் சொன்னார்? இத்தனை பாட்டிலையும் தாழ் வந்திருக்கு நிறைய இடத்துல. நற்றால் தொழாறு நின்னார், அடி தேர்தல் நார் இதெல்லாம் சொன்னார். இந்த தலையை ஏன் சொன்னார் இந்த இடத்துல என்றால், தலைதான் எல்லாத்துக்கும் காரணம். தலைதான் எல்லாத்துக்கும் காரணம் இல்லையா? அறிவுக்கும் காரணம் தலைதான், ஆணவத்துக்கும் காரணம் தலைதான், எல்லா கல்விக்கும் காரணம் தலைதான். ஆகவே நம்ம ஒரு திசையில செலுத்துவதும் தலைதான், பல திசையில திரிப்பதும் தலைதான். ஆகவே நன்மைகளுக்கும் விளைநிலம் அதுதான், தீமைகளுக்கும் விளைநிலம் அதுதான். சென்ற இடத்தால் செலவிடா தீதொடி நன்று நன்றின்பால் உயிப்பது அறிவுதான். அறிவினால் ஆகுவது உண்டோங்கிறது அதுதான். ஆகவே அந்த அறிவு நல்ல வகையில செலவு செய்ய செலவிடப்படுமானால்தான், செயல்படுத்தப்படுமானால்தான் அந்த அறிவினாலே பயன் உண்டு. இல்லை என்றால் அச்சி அகன்ற அறிவு என்னான்னு கட்டுப்பாத்து உண்டு. என்ன பிரயோஜனம் மிக நுணுக்கமான அகன்ற அறிவினாலே என்ன பிரயோஜனம்? யார் மாட்டு வெற்றி வெறியை செய்யணும். மிகப்பெரிய நிபுணர் கணக்கு எழுதுவதுல பொய் கணக்கு எழுதுறதுக்குல இன்கம் டாக்ஸ் பிராக்டிஷனர் போட்டுக்கிறார். என்ன பிரயோஜனம்? அவ்வளவு நுணுக்கமான அந்த அறிவினால ஒரு பிரயோஜனம் இல்ல பாருங்க. உலகத்துக்கு நன்மையை தவிர பெரிய வக்கீல் உலகாரனை காப்பாற்றுறதுக்காக வாதாடுறார். இதை பார்க்கிறோம் இல்லையா? என்ன அந்த அறிவினாலே பிரயோஜனம்? ஆகவே அந்த தலையின்றதுனாலே பிரயோஜனம் இல்ல. அந்த தலையிலே தலைமை இல்லாமல் தலையில அடிமை வரணும். தலை தலைமையிலே அடிமையை சொன்னாருங்க. தலை அடி இல்லையா? இப்ப தாளை தலை தாளைன்னு வந்துட்டு அடி வந்து அந்த தலைமை இருக்கிறது தலையில, அந்த தலைமையில அடிமை வரணும். ஆகவே அந்த தலைமையில் அடிமை சேர்ந்துட்டா சரியா போதும். இந்த தலைமை இருக்கணும், அடிமை இருக்கணும். இதுக்கு ஒரு உதாரணம் லாஸ்ட் சப்பர் ஜீசஸ் கொடுக்கிறார். எல்லாரையும் ஒரு வாடகைக்கு ஒரு வீடு எடுத்துக்கிட்டு பாவம் சிரமப்பட்டு அங்க போய் எல்லாம் ஏற்பாடு பண்ணாரு. அவருக்கு வலது பக்கம் யார் உட்காருன்னு இடது பக்கம் யார் உட்காரு பெரிய போட்டி. பீட்டருக்கு ஜானுக்கு எப்பவும் ரெண்டு பேருக்கு போட்டி இருக்கும். ஒரு பாஸ்டர் எல்லாரும் உட்கார்ந்து வச்சார். ஒரு யூதருடைய சம்பிரதாயம் விருந்தினர்களை காலை கழுவி தொடக்கணும். அந்த சம்பிரதாயம் அவர் எல்லாருக்கும் காலை கழுவி தொடச்சார். அசரி போனார்கள் சிஷியர். மாஸ்டர் சொன்னார் ஒரே வார்த்தை, யார் தலைவனாயிருக்க விரும்புகிறானோ அவன் தொண்டனாயிருக்க முதல்ல. யார் தலைமைக்கு ஆசைப்படுகிறீர்களோ அவர்கள் முதல்ல தொண்டனா இருக்க கற்றுக்கொள்வன். அதுக்காக தான் நான் நினைச்சேன் என்று சொன்னார். ஆகவே முதல்ல செய்ய வேண்டியது என்ன? ஏதாவது எல்லாருக்கும் தலைமைப்படுத்தல ஆசைதான். யார் இப்ப தொண்டு நிலையில இருக்கிறது என்ற அனுமானுடைய பெருமையை அதுதான். எல்லா வகையான தலைமைக்கு உரியவன் அவன். அவனை காட்டு தலைமை பெடுத்துக்கு உரியவன் யாருமே இல்லை. என்ன ஆனால் அவன் தன்னை அடியானுக்கு அடியான நினைத்துக் கொண்டு அதுதான் அவனுடைய பெரிய சிறப்பே. அது அத்தனை பெரிய தலையில அத்தனை அடிமைத்தனம் இருந்தது. அடிமைத்தனம்ங்கிறது மற்ற அடிமைத்தனம் இல்ல, தாசானு தாசனா இருக்கின்ற அந்த நல்லடிமைத்தனம். அதே அதைக்கு சொல்ற தாழ், தாழிலே போய் தலை வணங்கணும். சரி, தாழையே சொல்லணும். இறைவனுடைய கண்ணில ஈடுபடலாம், அவருடைய வார்த்தையில ஈடுபடலாம், அவருடைய அருள் செயல்களில் ஈடுபடலாம். தாழையே சொன்னார். தாழ சொல்ல வேண்டிய தேவை என்ன என்றால், கையை சொல்லலாம் இல்லையா? கையை வணங்கா தலை சொல்லிட்டு போயிடலாம். என்ன தப்பு இல்லை? ஏன்னா பரந்தகரசும் அபயகரசும் ரெண்டு இருக்க, பயப்படாதேன்னு சொல்றது அந்த கைதான், அருள் தருகிறேன் வரம் தருகிறேன் சொல்றது அந்த கைதானே. அபயகஸ்தம் வரதகஸ்தம் ஏன் இது ரெண்டு சொல்லல என்றால், அது அபயகஸ்தமாக இருக்கும் வரதகஸ்தமாக இருக்கும், ஆயுதத்தையும் பிடிக்கும். ஆமா, இங்க தாழ் அந்த பயமே கிடையாது. இந்த கால ஆயுதத்தை பிடிக்க இதே கிடையாது, வரைக்கும் கிடையாது. இந்த தாருக்கு அருள் மட்டுமே. இங்க கைக்கு சிஷ்ட பரிபாலனை உண்டு, துஷ்ட நிகிரகம் உண்டு. அதாவது அங்க இருக்கிறத விட இங்க பெட்டர்னா. அது மட்டும் இல்ல, நீ கைய அவன் பிடிச்சான பிடிக்கிறதுக்கு போனா இழுத்துக்கலாம், இவன் காலை பிடியில போய் கெட்டியா பிடிச்சிடலாம், அதுக்கப்புறம் விடுதலையே கிடையாது. அவனை நீங்க பிடிச்சி விடுச்சிடலாம், அவனை பிடிச்ச உங்களுக்கு தாசான தாசனா பண்ணிடலாம், அவனை நமக்கு கடப்பட்டவனாக செய்து விடலாம். ஆகவே அருள் ஒன்றே. அதனால்தான் சைவ சித்தாந்தம் என்ன சொல்லிருக்கான், என்ன தாழ் தலை தலைவர் தாய்ப்பட்டால் நங்கை தலைவன் தாழேன்னு சொன்னார். என்ன தாழ் தலை என்றால், இந்த தாழ் தலை அருளின் கடப்பாடு. அருள் தான் தாழ், இதேவனுடைய அருள் தான் பாதம். இந்த அருளை அருளை பற்றிக் கொள்ள வேண்டும். பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. ஆகவே இந்த தாளை பற்றிக் கொள்வது, தாளை சொன்னதைய நுணுக்கம் இது, தலையை கொண்டு போய் தாழிலை இணைத்ததனுடைய நுணுக்கம் இது. இதையெல்லாம் நாம் இந்த ஒரு சின்ன குரலில் நான் பார்க்க வேண்டும். அவர் வச்சிருக்கிறார்கள். அவர் நான் திருவள்ளூர் இடத்துல நான் வலிந்து சொல்றேன்னு பல பேர் சொல்லும்போது சில சமயம் எனக்கு கஷ்டமா இருக்கும். வலிந்து சொல்றதே இல்லை, இதெல்லாம் இதெல்லாம் என்னன்னு கேட்டா இதெல்லாம் இருக்கு, நமக்கு தெரியுதில்லை. சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, 4, 3, 8 கூட்டினே போயிட்டு இருப்போம். அந்த வர்த்திகள் தோட்டம் ஹரிசாண்டர் தோட்டம் சரியா வரவே வராது. 10 கூட்டினாலும் அது தப்பான இடம், தப்பா தான் கூட்டிட்டு இருப்போம். அங்க ஒன்னும் புதுசா எதுவும் வந்துடல, திடீர்னு ஒரு சமயம் கூட்டு போது சரியா போயிடும். புதுசா ஏதோ ஞானம் வந்துட்டு தான், அது ஞானமா வந்தத மாறி போச்சா என்ன, இங்க இருந்தது சரியா போச்சு அவ்வளவுதான். 10 பேர் பார்க்கிற போது ஒண்ணு தெரியாம இருக்கும், 10 பேர் பார்க்கிற போது ஒண்ணு தெரியாம இருக்கு, இன்னொருத்தர் பார்த்தா தெரியும். அவர் இதை வலிஞ்சு சொன்னார் அப்படின்னு சொன்னா, நான் கூட்டு முயற்சியை உங்க முன்னால உட்கார போய் எனக்கு வராம இந்த செய்தியை புதுசா தோண்டி இருக்கலாம், முன்னால நான் சிந்திக்காமல் இருந்திருக்கலாம், அதுக்காக தான் சேர்ந்து படிக்க வேணும் என்கிறது. ரெண்டாவது சொன்னார், உணர்வது உடையார் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் துடிந்தற்று. உணர்வது உடையார் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சுரிந்தற்று. ஏற்கனவே வளர்கின்ற நிலையிலே இருக்கிற பயிருக்கு நீ அறிஞர்களுக்கு மத்தியிலே சொல்லுவேயானால் தண்ணீர் வார்த்தது போலதான் நம்ம செய்துட்டு இருக்க, இது வளர்வதுதான். ஆனாலும் நீங்கள் தண்ணீரை போல எனக்கு உதவி செய்கிறீர்கள் என்பதான் நான் நினைக்கிறேன். அவர் சுவாமிநாத தேசிக்கு சொன்னார், மாறி போல் கொடுப்பினும் மந்தனை விட்டு கூறியானுடன் கொடுத்து பழகு. ஷார்ட் பிரைன்ட் ஃபெலோஸ் கிட்ட நீங்க டிஸ்கஷன் வச்சுக்கோப்பா, அவங்க கொஸ்டின் பண்ணணும், கேட்கணும், திரும்ப திரும்ப அந்த விவாதங்கள் வரணும். வருகிற பொழுது அறிவில தெளிவு பிறக்கு ரெண்டு பேரும். ஆகவே நாம் நோக்குன்னு நின்று பார்க்கணும். இந்த அடுத்த குரல், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இந்த குரலை ஒரு சொல்லட்சம் அறிவித்துக் கொள்கிறார். இந்த குரலை பாருங்க, இறைவன் அடி சேராதார் பிறவி பெருங்கடல் நீந்தார். ஒரு சென்டென்ஸ், இறைவன் அடி சேர்ந்தார் நீந்துவர். அவே உரிய சொற்களை அறிவித்துக் கொள்வதற்கு இசையச்சம் பேரு. அதாவது அங்க இசைவான சொற்கள் எஞ்சி இருக்கின்றன, அவற்றை அறிவித்துக் கொள்வதும் சொல்லச்சம் சொல்லலாம். இசையச்சம் தால் என்ன பொருள், இசைவான சொற்கள் அங்கே எஞ்சி இருக்கின்றன பொருள். சொல்லச்சம் தான் சில சொற்கள் எஞ்சி இருக்கின்றன என்று பொருள். அவற்றை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இறைவன் அடி சேராதார் பிறவியாகவே பெரிய கடலை நீந்த மாட்டாரா, அதனை அழுந்தி அழிவர். இறைவன் அடியை சேர்ந்தவர்கள் அப்பிறவி பெருங்கடலை நீந்தி கரையேறுவர். இது இதனுடைய பொழிப்புரை. இதுல கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறி என்று சொல்றார் வேறொரு இடத்துல. அதே பிறவி கடலை கடப்பதற்கு இறைவனுடைய தாளை பற்றிக் கொள்வது ஒன்றே வழி என்றார். இந்த குரல் அன்னைக்கு நான் சொன்ன ஏகதேச உருவகம் என்று. ஏகதேச உருவகம் என்றால் ஒரு உருவகத்தில் பல அங்கங்கள் இருக்கும், அந்த பல அங்கங்களிலே ஒரு அங்கத்தை விட்டு விட்டு ஒரு அங்கத்தை மட்டும் உருவகிப்பது ஏகாங்க உருவகம் அல்லது ஏகதேச உருவகம் என்பது பொருள். இதெல்லாம் எல்லாரும் இங்க இருக்கிறவர்கள்லாம் கவிஞர்களான காரணத்தால் இதெல்லாம் யார் டெக்னிக்கலாம் படிச்சுட்டு ஒன்னும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது கவிதையில. அதனால அதே பிரித்து பார்த்து ரசிப்பது ஒரு சுகம், அதுக்காக சொல்றேன். இது ஏகதேச உருவகம். இங்க எப்படி ஏகதேச உருவகம் என்றால், பிறவியை பெருங்கடலாக உருவகித்தார், அதை நீந்துகிறவன் ஒருத்தர் சொன்னார், அந்த தாளை பற்றினவன் இறைவன் அடி சேர்ந்தார் சேராதார் என்றார். இந்த இறைவன் அடிய அந்த கடலிலே நீந்துவதற்கு துணை செய்கின்ற தெப்பமாக சொல்லவில்லை, துணையாக சொல்லவில்லை. அந்த உருவகத்தில் அந்த பகுதியை விட்டார். இறைவன் அடியாகிற துணையை பற்றி கொண்டார் பிறவியாகிற பெரிய கடலை நீந்துவர் அப்படின்னு சொல்ல திருவள்ளுவர். இறைவன் அடியை பற்றினவர்கள் பிறவியாகிய பெரிய கடலை நீந்துவர். இப்படி சொல்றது ஏகதேச உருவகம். இதுல என்ன இல்ல, உவமை இல்ல, பொருள் இருக்கு. நீந்துகிறவன் இறைவன் அடி கடல் என்கிற மூன்றில் கடல் என்கிறதும் அதே பிறவி என்பதை கடலாக உவமித்தார். தாள புனையாக உருவகிக்கிறது. ஒரு பக்கத்தை உருவகித்து ஒரு பக்கத்தை உருவகிக்காவிட்டதுனால ஒரு ஒன்றுக்கு ஓமை கொடுக்காதனால இது ஏகதேச உருவகம். இது இப்படித்தான் வரணுங்கிறது இல்ல. ஓமையை மட்டும் சொல்லி பொருளை சொல்லாமல் இருக்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம், பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருள் அறுக்கும் எண்ணிய தேயத்தை சென்று என்று. பொருள் என்கின்ற அழியாத நந்தா விளக்கு இருள் அறுக்கும் எண்ணிய தேயத்தை சென்று என்றார். உன் கையில ஒரு விளக்கு இருந்தா அது உன்னை சுத்தி இருக்கிற இருளத்தான் இருக்கும். ஆனா பொருள் என்கிற விளக்கு இருந்தா அது கால தேச வர்த்தமானங்கள் எல்லாம் கடந்து போய் இருள் அறுக்கும். இப்ப இந்த பொருள் என்கிற கால தேச வர்த்தமானங்களை கடந்து அறுக்கிற இருள் என்ன இருள்? பகையாகிற இருள். அங்கு ஓமையை சொல்லிவிட்டார், அதை இருள் என்று சொன்னார். ஆனால் பகையாகிற இருள் சொல்ல, அது பொருளை சொன்னார், ஓமையை சொன்னார். சரி, ஓமையை சொன்னார், பொருளை சொன்னார். இங்க என்ன சொன்னார்? ஓமையை சொன்னார். இது ரெண்டையுமே சொல்லாம இருக்கலாம். அது ஒரு வகையான ஏகதேச உருவகம். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும் என்றார். சேர்ந்தாரை கொல்லினா நெருப்புன்னு அர்த்தம். அதுக்கு வடமொழி என்ற நேர் மொழிபெயர்ப்பது. சினம் என்கிற சேர்ந்தாரை கொல்லி நெருப்பு, இனம் என்கின்ற அதாவது சத்சங்கம் என்கின்ற ஏம புனையை பாதுகாவலா இருக்கின்ற சொல்றாங்க. அந்த இதுல கப்பல் வச்சிருக்க அந்த இதுக்கு என்ன சார், அந்த இதுக்கு லைஃப் போட், லைஃப் போட் ஏம புனை, லைஃப் போட் இருக்கின்ற அந்த ஏம புனையை சுடும் அப்படின்னார். இங்க என்ன சொல்லல என்றால் சத்சங்கமாகிற லைஃப் போட் காப்பாற்றுகிற அந்த போட்டை சுட்டுடும். சினம் என்கிறது இந்த இனம் என்கிற புனையை சுடும். என்ன சொல்லல இங்க என்றால் இந்த லைஃப் போட் எதுக்கு பயன்படும் என்றால் பிறவியாகிற கடலை கடத்தி கரை வீடாகிற கரையை சேர்த்து வைக்கின்ற ஏமப்புனை. பிறவியாகிற கடலை கடப்பதற்கு உதவி செய்கின்ற, முக்தியாகிற கரையை அடைவதற்கு உதவி செய்கின்ற சத்சங்கமாகிற ஏமப்புனை அப்படின்னு சொல்லல. பரிமையா எனக்கு உரை எழுதி இதுக்கு ஓமையும் இல்ல பொருள் இல்ல, இது ஒரு வகையான ஏகதேச உருவகம். இதற்கு அடுத்த இன்னொரு வகையான ஏகதேச உருவகம் என்ன என்றால் ஒண்ணுமே சொல்றது இல்ல, தொழில மட்டும் சொல்லி விட்டுள்ளது. காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் அப்படின்னா என்ன நோயாகிற மலர்னு சொன்னாரோ? சொல்லல. அரும்புதலும் போதாதலும் மலர்தலும் மலர்தலும் மலருக்கு தானே, மலருக்கு சொல்ல இங்க இல்ல. ஆகவே காலை அரும்பும் பகலெல்லாம் போதாகும் மாலை மலரும் இந்த காதல் நோயாகிற மலர்னு சொன்னாரோ? சொல்லல. ஏன் காதல் நோயாக மலர் சொல்லலாம்? பெரிய டெக்னிக் அதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இங்கேதான் கவிதை நிற்கும், உரைநடை தோத்து போகும். இதை உரைநடையில் எழுத முடியுமா? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த செய்தியை உரைநடையில நீங்க எழுத முடியாது. காலம் முறையே அந்த எண்ணம் வந்துடும், பகலெல்லாம் வளர்ந்துக்கினே வரும், மாலை ஆனா பொறுக்க முடியாம கூட எல்லாருக்கும் தெரியும். மலர் மல்லா மல்லிகை மல்ல மலர்ட்டா எல்லாரையும் இருக்கு சுத்து வட்டாரெல்லாம் தெரியுமே. அது மாதிரி இந்த பெண்ணினுடைய காதல்னும் எல்லாருக்கும் தெரியும்படியே ஆயிடுமா? இது சொல்ல முடியுமா? இது ஒரு அருமையான இந்த டெக்னிக்ல சொல்லியிருக்காரு. காலை அரும்பி பகல் எல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோயினர். இதுல என்ன சொன்னார்? மலருங்கிற ஓமையை சொல்லாம அந்த மலருக்கான வினைகளை மட்டும் சேர்த்தார். இதை நான் குறிப்பா உங்ககிட்ட நான் சொல்றது காரணம் என்னன்னா, நாம் அதை பயன்படுத்துறோம். போதாகினா போது புரியுது, ஒரு இதுதான ஒரு, அதாவது அரும்பினால அரும்பு சொல்லு வந்துருதுல, மலருனாலே மலருக்கு சொல்லு வந்துருதுல. ஆனா இது எல்லாம் சொல்ல சொல்லாம வினையத்தானே சொன்ன. அது வினையை சொன்னதுனால அது ஒரு ஏகதேச உருவகம். போதுங்கிறது மலருடைய ஒரு அங்கம் தான். ஆனால் போது ஆதல் தானே சொல்றேன், வினையத்தானே சொல்றேன். போதாகும் அரும்பும் மலரும் அப்படின்னு வினையை சொல்லி அதுக்கான ஓமையை சொல்லாம விட்ட பொருளை ஓமையை சொல்லாம விட்டதுனால இது ஒரு வகையான ஏகதேச உருவகம். நாம இதை பயன்படுத்துறோம் நான் சொல்ல வந்தேன். அவனுடைய நெஞ்சில ஒரு நல்ல செய்தியை கொண்டு சொல்றான். ஆங்ஸைட்டியோட இருக்கீங்க, கவலையோட நீங்க இருக்கீங்க, ஒரு நல்ல செய்தியை கொண்டு சொல்றான். நம்ம உடனே என்ன சொல்றீங்க? என் வயிற்றுல பால வார்த்தப்பா அப்படிங்கிற பசி போன்ற கவலையோடு இருந்த என்னுடைய நெஞ்சாகிற வயிற்று நல்ல செய்தியாகிய பாலை வார்த்தாய் நான் சொல்றேன். கவலையாகிற பசியாலே வாடிக்கொண்டிருந்த என் நெஞ்சாகிற வயிற்றினுள்ள நீ நல்ல செய்தியாக பாலை வார்த்தாய் சொல்றதே கிடையாது. பாலை வார்த்தைப்பா அவன் சொன்னதே மனச சுட்டு சார் சொல்றல்ல. வினையத்தான சொல்றீங்க நீங்க, வினைய சொல்லிய அவன் சொன்ன நெருப்பு போன்ற சொற்கள் நெஞ்ச என்னுடைய நெஞ்சமாகிற மென்மையான உணர்ச்சியாகிற நெஞ்ச சுட்டது சொல்றதே கிடையாது. ஆகவே இது வாழ்க்கையில நான் வாழ்க்கையில பயன்படுத்துறது தான் கவிதையில் வருத இல்லையா. உயர்வு நிகழ்ச்சி உயர்வு நிகழ்ச்சிங்கிற வாழ்க்கையில உயர்வு நிகழ்ச்சி இல்லையா. வீட்டுல பையன் சின்ன குழந்தையே சொல்லுவான், உத்தரவன் நாம் இல்லா சமயத்தில் ஒருத்தர் வந்துட்டு போயிருவார், தாளா யாரடா வந்தார்னார், எப்படிடா இருந்தார், அவர் நெட்டப்பணம் வர மாதிரி இருந்தாருப்பாரு, நெட்டப்பணம் வர மாதிரி 60 அடியா இருந்தார் அவர், இன்னைக்கெல்லாம் இருந்தார் 5-6 அடி இருந்திருப்பார் அவர். இவன் என்ன சொல்ல பணமரம் மாதிரி ஒருத்தர் வந்தாரு, உயர் நிகழ்ச்சி இல்லையா, அது எவ்வளவு பெரிய உயர் நிகழ்ச்சி, பணமரம் எங்க இருக்கு, இவன் வந்த ஆள் எங்க இருக்கான், அது மாதிரி கத்திரிக்காய் மாதிரி ஒருத்தர் வந்தாரு. இது இதுதான் அப்புறம் நம்ம கவிதையில ஏற்ற போது மட்டும் அவன் கவிஞனை குத்தம் சொல்றோம், இவன் எப்படி சார் சொல்லலாம் இந்த மாதிரி அநியாயமா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆகவே இந்த ஏகதேச உருவகம் நம்ம பயன்படுத்துறோம்ங்கிறதுக்காக நான் இத்தனை ஓமையை நான் உங்களுக்கு இத்தனை விஷயத்தையும் நான் சொன்னேன். ஆகவே ஏகதேச உருவகம் என்பது ஒருபால் பொருள் இருந்து ஓமை இல்லாமல் இருக்கலாம், ஒருபால் ஓமை இருந்து பொருள் இல்லாமல் இருக்கலாம், பொருளும் ஓமையுமே இல்லாமல் இருக்கலாம், அந்த ஓமையே இல்லாமல் அந்த தொழில் மட்டும் அமைப்பதாக இருக்கலாம் என்று இத்தனை வகையா இருக்குது. நாம இப்ப நீங்க உணர்ச்சி வசத்துல கவிதை எழுதின பிறகு அதை உட்காந்து அனலைஸ் பண்ணி பார்த்தா அதெல்லாம் தெரியும், நீங்களே அதான் பயன்படுத்திருப்பீங்க, ஏன்னா எக்ஸ்பிரஷன் அதுதான் கவிதை. நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண விரும்புவோம், எப்படி போர்ஸ்ஃபுல்லா எக்ஸ்பிரஸ் பண்ண விரும்புவோம், அதுதான் கவிதை. அதுல இதெல்லாம் அமைச்சிருக்கும். திருவள்ளுவரை ஸ்டடி பண்ணா இத்தனையோ விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்கலாம். ஆகவே இப்போ நம்ம இந்த அதிகாரம் முழுவதும் பார்த்துருக்கிறோம். இப்ப இந்த அதிகாரத்தை ஒட்டு மொத்தமா பார்க்கணும். திருக்குறள்ல எப்பொழுதுமே அதிகாரத்தை தனித்தனி குரலா படித்த பிறகு அந்த அதிகாரத்தை ஒட்டு மொத்தமா பார்க்கணும், என்ன கருத்தை சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது முன் பின்னெல்லாம் சேர்த்து பார்க்கணும். இதெல்லாம் இதுல சேர்க்கலாமா சேர்க்க கூடாதா அப்படிங்கறதுலாம் இல்லை. என்றால் திருவள்ளுவர் ஆன்மீக துறையில அன்றைக்கு இருந்த சிந்தனைகளிலே ஊறி தெளிந்தவர். அந்த சிந்தனை எத்தனையோ விஷயங்கள்ல காலம் தாண்டி சிந்தித்த அப்பெருமகன் இந்த சிந்தனையில மட்டும் காலம் தாண்டி அவர் சிந்திக்கல. அந்த காலத்துல என்னென்ன நம்பிக்கைகள் இருந்தனவோ அந்த நம்பிக்கைகளை பரிபூர்ணமா ஏற்றுக்கொண்டவராகத்தான் இருந்திருக்கிறார். ஆனால் சில விஷயங்களை அவர் சில நுணுக்கங்கள் காட்டியிருக்கிறார். இதைத்தான் கல்லாடத்துல ஆசிரியர் 6வது பாட்டுல சொல்றார், சமய கணக்கர் மதிவழி கூறாது உலகியல் கூறி பொருள் இது என்ற வள்ளுவன் அப்படின்னு சொல்றார். சமய கணக்கர் மதிவழி கூறாது உலகியல் கூறி பொருள் இது என்ற வள்ளுவன். பொருள் இது அப்படின்னு அப்பா பற்றி கொள்ள வேண்டிய அத்தியாவசியமான விஷயங்கள் இதுதான் என்று நமக்கு எடுத்துக்காட்டினார். மற்றதெல்லாம் என்ன, இதெல்லாம் கொள்ளவும் கொள்ளலாம் தள்ளவும் தள்ளலாம், பொழுது இருந்தா கொள்ளலாம் பொழுது இருக்கலாட்டா தள்ளிடலாம். அத்தியாவசியம் வேண்டியது என்ன, எத்தனையோ வியஞ்சனங்கள் எல்லாம் இருக்கலாம், எல்லாம் நமக்கு தேவைதான். என்ன சோறு இருந்தா போரும், பசி அடங்கிறதுக்கு தானே சோறு இருந்தா போரும், அதான் பொருள். நம்ம இலையில எடுக்கிறதுல பொருள் எது என்றா அன்னம் தான். மற்றதெல்லாம் இருக்கலாம் இல்லாம போகலாம், இருந்தா நல்லது, வசதி இருந்தா நமக்கு நேரம் இருந்தா எல்லாம் சாப்பிடும், நேரம் இல்ல அவசரமா ட்ரெயினுக்கு போனா தயிர் சாதம் கொடு பொருள் சாப்பிட்டு போயிடலாம் இல்லையா, அதுதான் சொல்லாருங்க. உலகியல் கூறி பொருள் இது என்ற வள்ளுவன் இங்க என்ன சொன்னார் திருவள்ளுவர், இந்த சிந்தனையாளர்கள் எல்லாம் எவ்வளவு என்ன பிரச்சனை, ஆத்மீக சிந்தனை சுராஜ் அவர்கள் எழுதியிருந்தால் சொன்னேன்னு, ஆன்மீக எல்லாம் அறிஞர்களுடைய கற்பனை தானா அப்படின்னு, அதுக்கு நம்மளுடைய கருத்து விட்டுடுவோம், அதை நான் கொண்டுவே மாட்டேன். இப்போ என்ன சிந்தனை செய்தார்கள், என்ன சிந்தனை செய்வதற்கு என்ன தேவை ஏற்பட்டது என்று கேட்டா, சில பிரச்சனைகள் மனிதனை ரொம்பவும் பிரமிக்க வைத்தன, அவனால் அவனை குழப்பின, இந்த பிரிமிட்டிவ் மேன் அவனுடைய பிரஜை அவனுக்கு ஏற்பட்ட பிறகு, பிரஜை ஏற்படாத ஹோமோ சாபியன்ஸ் பத்தி நம்ம கவலை கிடையாது, பிரஜை ஏற்பட்டு சுற்றுப்புறத்தையும் பார்த்து தன்னையும் பார்த்து சிந்திக்க தொடங்கி நான் பாருங்க, அவனுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பெரிய மிஸ்டரியா இருக்கு. கொஞ்ச நேரம் முன்னால வந்த இந்த ஆள் ஆக்டிவா இருந்தான், பேசிட்டு இருந்தான், நடமாடிட்டு இருந்தான், செயலுடையவனா இருந்தான், ஒண்ணுமே இல்ல, அவனும் பக்கத்தில் இருந்த மரமும் சரியா தான் இருக்கான். இதுவரையில அவனை இயக்கின சக்தி எது, இதுவரையில் அவன் ஆக்டிவா வச்சிருந்த சக்தி எது, இதுதான் அவனுடைய பெரிய பிரச்சனையா இருந்தது. இந்த உயிர் என்கிற பிரச்சனை, சாவு என்கிற பிரச்சனை, இரண்டும் அவனை மிக குழப்பின ஒரு பிரச்சனை. அதுக்கு பிறகு உலகம், இந்த உலகத்தில் அவன் பார்க்கிற உலகத்தில் இருந்த ஆர்டர்லினஸ், ஒழுங்கு, செயல் ஒழுங்கு, இதை அவன் பார்த்தான். அவர்களுக்கு இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கிறவன் நான் சொல்றேன், ஆகவே மனிதன் தன்னை பற்றி சிந்தித்தான். தன் என்கிற பொழுது இந்த உடலானது இயங்குவதற்கு வைட்டல் போர்ஸ் ஆகியிருக்கின்ற இந்த உயிரை பற்றி சிந்திச்சான். அதற்கு பிறகு இந்த உலகத்தை பற்றி சிந்திச்சான். இந்த உலகத்தை பற்றி சிந்தித்த பிறகு அவனுக்கு அடுத்தாப்புல தோன்றின சிந்தனை, இந்த உலகம் இந்த ஒழுங்கா நடந்து கொண்டிருக்கிறதே, இதற்கு ஒரு இயக்க சக்தி இருக்குமோ என்று சிந்தித்தான். இதற்கு பிறகு இந்த வாழ்க்கையினுடைய முடிவு என்ன, இந்த சிந்தனை, இந்த நாலு சிந்தனை, உலகத்தை பற்றிய சிந்தனை, தன்னை தான் இயங்கு தன்னை தான் இயங்குவதற்கு ஆதாரமாக இருக்கின்ற அந்த அந்த ஜீவசக்தியை பற்றிய சிந்தனை, இந்த உலகத்திற்கும் தான் இயங்குவதற்கு இந்த ஜீவசக்தியை அருள்வதற்கும் ஆதாரமாய் ஒரு சக்தி இருக்குமோ என்கிற சிந்தனை, இந்த வாழ்க்கையினுடைய எல்லை என்ன என்பதை பற்றிய சிந்தனை, இது நாளில் முடிஞ்சு போகுது. பிரபஞ்சம், ஆன்மா, கடவுள், முக்தி, இதுதான் நாலு தான். இது எப்படி நீங்க ரிடியூஸ் பண்ணிட்டு எத்தனை வகையா பிரிவு பண்ணிட்டு வந்து வந்தீங்களா, இந்த நாலு டாபிக் கூட அது முடிச்சு விடும் எல்லா சிந்தனையும். இதுல அப்பா 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 அவர்கள் போட்டு குழப்பி இருக்கிற விஷயங்கள் இருக்கு பாருங்க. இந்த தரிசனம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, எத்தனையோ தரிசனங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு தரிசனம்னு பேரு. தரிசனம் ராமானுஜ தரிசனம், மாத்துவ தரிசனம் எல்லாம் சொல்றேன். தரிசனம் என்று சொன்னால் ஒரு பொருளா இருந்தா ஒரு தரிசனம் தான் இருக்கணும், பொருள் ஒன்றா இருந்தா ஒரு தரிசனம் தான் இருக்கணும், 1000 தரிசனம் வராது. வேணா ஒண்ணு சொல்லலாம், the truth is one, facts are several. மீனை தடாகத்தின் மேல இருந்து பார்த்தா கருப்பா இருக்கும், தண்ணீர் கடியில இருந்து மீனை மேல தீஞ்சிற மீனை பார்த்தா வெள்ளையா இருக்கும். கீழே இருக்கிறது, கீழே இருக்கிறவன் சொல்றான் மீன் வெள்ளையாங்க, மேல இருக்கிறவன் சொல்றான் கருப்புக்கலாம். குழப்பங்கள் கணக்கு வழக்கில், அதுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற ஆதாரங்கள் கணக்கு வழக்கில், சான்றுகள் பிரமாணங்கள் அப்படின்னு பம்பாஸ்டிக் வேர்ட்ஸ் சாமானியப்பட்ட. ஏன்னா எனக்கு புத்தரை போன்ற மகாபெரிய ஜீனியஸ் அன்னைக்கு நான் சொன்னேன், இப்படி எவ்வளவு விஷயமா ஏத்தாவில் உட்கார்ந்து மடக்கிடுவார்கள் எல்லாம் நான் சொன்னேன். எல்லாரும் என்ன பிரபஞ்சத்தை பத்தி நிறைய எல்லா பேர் நான் சொல்ல, பிரமாணத்தை பத்தி எடுத்துக்கோம். பிரத்யட்சம்னு ஒரு பிரமாணம் இருக்கு, பிரத்யட்சம்னா நேர பார்த்தது இருக்கு, அதுக்கு அடுத்தாப்புல ஒரு பிரமாணம் அனுமானம், அனுமான பிரமாணம், அனுமானத்தினாலே இது நான் சொன்னேன் ஒரு அனுமான பிரமாணத்தை சொல்வார். என்ன அனுமான பிரமாணம், உதாரணம், திரும்ப 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 நம்ம பழைய காலத்து வீடுகளில் ரசம் வைக்கிறது ஒரு கல்ச்சட்டி இருக்கும், நசுங்கி போய் இருக்கும். அது மாதிரி இந்த பிரமாணம், இந்த அனுமான பிரமாணம் நசுங்கி போன கல்ச்சட்டி மாதிரி இதை திரும்ப 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 சொல்லி அழுக்க பண்ணிட்டாங்க. என்ன அனுமான பிரமாணம், புகை இருந்தால் தீ இருக்கும் என்பது உண்மையா போலே. சரி, எப்போது அனுமான பிரமாணம் ஆகுது, நீ நெருப்பையும் புகையும் ஒன்னா சேர்த்து பார்த்திருக்கணும், அனுமான பிரமாணங்கள் எங்க வருது, இது ரெண்டையும் சேர்த்து பார்த்திருந்தால் அது ஒன்ன பார்க்கிறப்போ ஒன்ன நீ சொல்லலாம். இது சங்கரர் சர்ப்பரச்சு நியாயம்னு சொல்லுவார், கயற்ற பார்க்கும் பொழுது இருளில சர்ப்ப மாதிரி நினைச்சுட்டா அந்த மாதிரி தான் பிரபஞ்சம் வருவார். பிரமாதமான ஓமை இல்ல இதுவரை யாரும் இந்த ஓமையான, ஆனா சர்ப்ப கயத்தை பார்த்து சர்ப்பமா நினைச்சிருக்கிறவனுக்கு ஏற்கனவே சர்ப்பங்கிற ஞானம் உண்டு, சர்ப்பத்தை பார்த்து ஞானம் உண்ட, சர்ப்பத்தை பார்த்து நினைவு உண்ட, இல்லன்னா சர்ப்பத்தை எப்படி அதை வச்சு பார்ப்பான், பார்க்கவே முடியாது. சர்ப்பங்கிற அறிவு இருந்து சர்ப்பங்கிற உருவ மனசுல தெளிவா இருந்து அதை பற்றி அச்சம் கூறி போயிருந்தா தான் அவன் கயத்தை பார்த்து சர்ப்பம் நினைப்பான். சர்ப்பமே தெரியாதனுக்கு எப்படி, ரெண்டாவது இருக்கிறது ஒண்ணுதானா, இருக்கிறது ஒண்ணு பிரம்மம், அது ஒண்ணுதான் இருக்கு. மாயா சபலிதமாக ஈஸ்வரன் ஆயிடு, மாயையினுடைய தேர்ந்து அது ஈஸ்வரனார் தான். அதுக்கப்புறம் அபிச்சையோடு சம்பந்தப்பட்டு ஜீவன் ஆயிடுதான். கைலி எக்ஸ்கியூஸ் மீ, மாயை வந்து கீழ்பாக்கத்தில் பிரம்மத்தை வந்து கீழ்பாக்கத்தில் சேர்க்கிறது வேற வழியே கிடையாது. எதுக்காக இது அப்படியே ஸ்வச்சமா ஞான ரூபமா இருக்கிற இந்த பிரம்மமானது எதுக்காக தன்னுடைய ஒரு போர்ஷனைய மாயையாக்கி உண்டு, மாயா சபலிதமாகி பிரம்மங்கிற நிலையில ஈஸ்வரன் நிலைக்கு இறங்கி வந்து அது நிலைக்கு கீழே இறங்கி வந்து அபிச்சையோடு சேர்ந்து ஜீவனாகி இத்தனை சங்கடப்படுத அப்புறம் பார்த்து ஏமாந்து எல்லாத்தையும் தோற்றத்தை பார்த்து ஏமாந்துடுறதுன்னு யார் யாரை பார்த்து என்ன எதா ஏமாறுறா? பிரம்மம் பிரம்மத்தை பார்த்து பிரம்மமா ஏமாறுறதா? என்ன பிரம்மம் பிரம்மத்தையே பார்த்து இருக்கிறது ஒண்ணுதானே, இருக்கிறது ஒண்ணுதானே. ஆகவே நிறைய இந்த அனுமான பிரமாணம் இந்த ஓமை ஓமான இது ஓமான பிரமாணம் சர்ப்பரஜு நாயர் நியாயம் சொன்னே இது ஓமான பிரமாணம். இதை விட அடுத்தது ஒண்ணு அனுமான ஆப்தவாக்கியம். ஆப்தவாக்கியம் வேதம் வேத சக்தி சொல்றது. அப்ப நான் அதுக்கு போவேன். வேதம் என்ற இன்னொரு வேடிக்கை என்னன்னா அபௌருஷேயம். வேதம் என்ன யாராலும் படைக்கப்பட்டதல்ல, மனிதனால எழுதப்பட்டதல்ல அப்படின்னு சொல்றேன். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்றேன். இந்த எர்த் தோன்றி 4.6 பில்லியன் இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த எர்த் தோன்றி இதை ஒரு 12 அவர் பேஸ்ல போட்டான். பேஸ்ல இதை அமைச்சு காமிச்சுக்கான் ஒரு சயின்டிஸ்ட். 225 தெர் வாஸ் நோ வாட்டர் ஆன் எர்த். 410 தான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப். தட் லைஃப் ஃபார்ம் ஆர் ஸ்ட்ரகிளிங். எப்போ இது வரல? 10 வரல, 10 மணி வரையில இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப் வாஸ் ஸ்ட்ரகிளிங் ஆன் த வாட்டர். இன்வெர்டபிரேட் முதுகெலும்பு இல்லாத பிராணிகள் 10 மணிக்கு தோன்றின. 1155 டைனோசார் உலாவ ஆரம்பிச்சது இந்த பூமியில. பெரிய பெரிய பயங்கரமான ரெப்டைல்ஸ் இருந்தது பாருங்க. அது ஹோமோ சாபியன்ஸ் எப்ப தோணா? 1159. ரெக்கார்டட் ஹிஸ்டரி என்ன? ஃபைனல் 20 செகண்ட்ஸ்.